ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வகுப்பு பஞ்சதசி நூலினுடைய 6வது அத்தியாயம், சித்திரதீபோ நாம சஸ்த பரிச்சேதகம். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா சித்திரதீபம். இது வந்து 15 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா பஞ்சதசி நூலில், அதில் 6வது அத்தியாயம் தொடங்குகிறோம். இப்போ சுவாமி வித்யாரண்யர் அருளிய பஞ்சதசி நூலின் 6வது அத்தியாயம் சித்திரதீபம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து அத்வைத வேதாந்த விஷயங்களிலே மிக ஒரு முக்கியமான அத்தியாயம். இதில் மொத்தம் வந்து 290 ஸ்லோகங்கள் இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் இந்த சித்திரதீபம் அப்படிங்கிறது. இப்போ இந்த 290 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகிடும். ஏன்னா நம்ம டெய்லி ஒரு 5-6 அப்படி தான் பார்ப்போம். சனி ஞாயிறு கிளாஸ் கிடையாது. அப்போ வாரத்தில் 5 நம்ம கிளாஸ் எடுத்துட்டா கூட நமக்கு மாதக்கணக்கில் ஆகிடும், 2-3 ஆகிடும் இந்த வகுப்பு முடிக்கிறதுக்கு. இப்போ இந்த அத்தியாயமே 290 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா. இது மாதிரி அடுத்தது 7வது அத்தியாயத்தில் 297 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை விட ஒரு 7 ஸ்லோகம் அதிகமாக இருக்கிற அடுத்த அத்தியாயம். அப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ தான் இந்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து பயணம் செய்ய முடியும். அப்போதான் இந்த பஞ்சதசி நூலை வந்து நம்ம முழுவதுமாகவும் படித்து முடிக்க முடியும். ஏன்னா இந்த பஞ்சதசிங்கிற 15 அத்தியாயங்கள் கொண்ட நூலை நாம் முழுவதுமாக நிறைவு செய்ய வேண்டுமானால் இன்னும் நிறைய மாதங்கள் தேவைப்படுது. அப்போது அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து இந்த வகுப்புகளில் இடையூறு இல்லாமல் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் அமையணும் இல்லையா. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் வந்து இப்போ தனித்துவமாக நம்முடைய தனிப்பட்ட மனதில் இந்த பாடத்தை நம்ம உள்வாங்கினாலும் ஒட்டுமொத்த ஈஸ்வர மனம் நமக்கு அனுகிரகம் புரியணும். அது இருந்தால்தான் நம்ம வந்து பஞ்சதசி அத்வைத வேதாந்த கிரந்தங்களை தொடர்ந்து கேட்டு அத்தியாயங்களை எல்லாம் நம்ம நிறைவு செய்ய முடியும். அதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் தேவைங்கிறதுனால கட உபநிஷத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் வருது. அதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ளே போக போகிறோம். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைச ருணுத்தே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். கட உபநிஷத் இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அத்தியாத்ம ஞானத்தினுடைய ஆத்ம தத்துவம் வெறும் சொற்பொழிவுகளால் அறியப்படுவதல்ல, அதிக புத்தி கூர்மையால் மட்டும் புரிந்து கொள்வது அல்ல, ஏராளமான சாஸ்திரங்களை கேட்டதினாலும் மட்டும் கிடைத்து விடுவதல்ல. ஆனால் யாரை இந்த ஆத்மா தன் அருளால் ஏற்றுக்கொள்கிறதோ அவருக்கே அது தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது அப்படிங்கிறது கடவுபனிஷத்தில் வருகின்ற ஒரு அருமையான ஸ்லோகம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஒன்றே ஆகிய பரம்பொருள் அந்த பரமாத்மா யாரிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள விரும்புகிறதோ அவருக்காகத்தான் அந்த வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. அவர் மட்டும்தான் இந்த பாதையில் முழுமையாக பயணித்து நிறைவு செய்ய முடியும். மற்றவர்களால் இந்த பாதையை தொடர்ந்து பயணித்து நிறைவு செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த உபனிஷத் ஸ்லோகத்தில் பார்க்குறோம், கடவு உபனிஷத்தில் பார்க்குறோம். ஏன் நம்ம இந்த இடத்துல இதை பார்க்குறோம் அப்படின்னா, பஞ்சதசி போன்ற மிக உயரிய அத்தியாத்ம ஞான நூல்களில் ஸ்லோகங்கள் ரொம்ப அதிகம், அதனுடைய தத்துவங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை பேசுறதுனால நாம் ரொம்ப நுண்ணிய விஷயத்தை கவனிக்கிறதுனால மனச்சோர்வு வந்துவிடக்கூடாது, உடல் உபாதைகள் வந்துவிடக்கூடாது. ஏன்னா நாளடைவில் நமக்கு என்ன ஆகிட்டோம்னா, அப்படியே கேட்டு கேட்டு போர் அடிச்சிடுச்சு, இப்போ என்ன இது கேட்காட்டி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணிடும். ஏன்னா இதே தானே போயிட்டு இருக்கு, இந்த கிளாஸ் தானே, இதே தானே சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் ஆத்மா தானே, அப்புறம் இந்த ஆத்மாவை பற்றியே பேசி பேசி இப்படியே வருஷம் கணக்கில் போயிட்டு இருக்கு, வேண்டாம் இதோடு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மைண்டு வந்து ஒரு ப்ளே பண்ணும், ஒரு கேம் பண்ணும் நம்ம இடத்துல. அப்போ இந்த நிலையில நாம இந்த அத்தியாத்ம ஞான நூல்களை முழுமையாக படித்து புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா அது ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். ஏன்னா இங்க காஸ்மிக் மைண்டு தானே நம்மளெல்லாம் இயக்கிட்டு இருக்கு. அதனால இங்க நம்முடைய தனிப்பட்ட முயற்சி மாத்திரம் அல்ல, ஈஸ்வர அனுகிரகமும் தேவை, அவனுடைய அருளும் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்படி இருந்தால்தான் நம்மிடத்துல இருக்கின்ற தனித்துவமான அகங்காரம் குறையும். அப்புறம் அந்த தாபத்ரயம், அத்தியாத்மிகம், அதிபௌதிகம், அதி தெய்வீகம் என்ற மூன்று தடைகள் இல்லாமல் போகும். மனம் மென்மையடையும், ஸ்ரத்தை அதிகரிக்கும், குரு சாஸ்திர ஈஸ்வர அனுகிரகம் வெளிப்படும். அப்போ இந்த நிலையில நாம் இந்த வகுப்பை தொடர்ந்து கொண்டு போகணும் இல்லையா? ஏன்னா பெரிய சப்ஜெக்ட், இதை தொட்டுட்டோம், 15 அத்தியாயங்களை நம்ம கவர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரும்பாலான வகுப்புகள் எடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் எடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க, தொடர மாட்டாங்க. நாம் வந்து தொடரலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இதை ஏற்படுத்தியிருக்கிறோம். பார்ப்போம் எப்படி ஈஸ்வர அனுகிரகம் இருக்கோ அப்படி கொண்டு போகலாம். அப்போ அதனால் அந்த ஈஸ்வர அனுகிரகத்துக்கான மந்திரா இருக்கு, யமே வைச விருணுத்தே தேன லப்யா தசியைச ஆத்மா விருணுத்தே தனும் ஸ்வாம். கடோபநிஷத்தில் இந்த கடைசி ரெண்டு வரி நமக்கு ஒரு சாண்டிங் மந்திரம் மாதிரி, ஏன்னா இதுதான் நம்ம வந்து இந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்க வைக்கும், ஈஸ்வர அனுகிரகத்தோடு நம்மளை பயணிக்க வைக்கும். அப்போ இங்கே அதுக்கான உபநிஷத் மந்திரா இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுதான் தைத்திரிய உபநிஷத்தில் நம்ம எப்போதும் பார்க்குற குரு சிஷ்ய உறவுகளில் இடையூறுகள் இல்லாமல் இந்த ஞானம் நிலை பெற வேண்டிய ஒரு பிரார்த்தனை மந்திரா. அதை பார்த்துட்டு நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது வந்து முக்கியமான குரு சிஷ்ய உறவில் குரு சொல்லக்கூடிய சாஸ்திர விஷயங்களை சிஷ்யன் இடையூறுகள் இல்லாமல் உள்வாங்கி அந்த ஞான நிலையை பெற வேண்டிய ஒரு அருமையான பிரார்த்தனை மந்திரா. இது தைத்திரிய உபநிஷத்தில் வருது. அப்போ நம்ம இதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு தான் நாம் இந்த சாஸ்திரத்தை தொடங்கணும். ஏன்னா இப்போ 6வது அத்தியாயம் வந்திருக்கோம், 290 ஸ்லோகங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குற அத்தியாயத்துக்கு பேர் சித்திரதீபம். இப்போ சித்திரதீபம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரம்னா படம், ஓவியம், தீபம்னா விளக்கு. அப்போ சித்திரதீபம்னா ஒரு படம் விளக்கு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை இங்கே பேச போகிறார். அது என்னங்க, படத்தையும் விளக்கையும் வச்சு என்னங்க பேச போகிறார், ஒன்றும் புரியலையே அப்படின்னா, இப்போ சித்திரம்ங்கிறது ஒரு ஓவியத்தை ஓமானமாக எடுத்துக்கிறாரு. அந்த காலத்துலலாம் வந்து ஓவியம் தான், இப்போ தானே நமக்கெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் வந்துருச்சு, அன்றைக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று வரைஞ்சி காட்டணும், படமாக பார்க்கணும்னா ஓவியமாக வரைவாங்க. அந்த ஓவியம் கூட இப்போ தான் நம்ம பேப்பரில், நம்ம லேப்டாப்பில், அப்புறம் நோட் பேடில் அப்படின்லாம் வரைகிறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா சுவர் தான் அதுக்கு தேவைப்படும், இல்லை துணி தான் தேவைப்படும். வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்குவாங்க, அந்த வெள்ளை துணியில் ஓவியம் வரைவாங்க. இல்லைன்னா வெள்ளை சுவர் எடுத்துக்குவாங்க, அந்த வெள்ளை சுவரில் ஒரு ஓவியம் வரைவாங்க. அப்போ இங்கே நம்ம இதை வச்சு பார்க்கும்போது, ஒரு சுவரில் ஓவியம் வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சுவர் தான் ஆதாரம். சுவர் இல்லாமல் ஓவியத்தை வரைய முடியாது. அப்போ அதன் மேலே நம்ம வரையக்கூடிய ஓவியத்தின் நிறங்கள் பலவாறாக இருக்கும், பலவிதமான கலர்ஸ் எடுத்துக்குவோம். அந்த பல கலர்களில் நம்ம பலவிதமான நிறங்களில் ஓவியம் வரைய தொடங்குவோம், அதில் பல வடிவங்களை உருவாக்குவோம். அந்த ஓவியத்தில் பல வடிவங்கள், அதில் மனிதர்கள், மரங்கள், வானம் நதி அப்படி எல்லாமே ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு சீனரியை நம்ம வரைகிறோம் அப்படின்னா அந்த ஓவியத்தை அந்த செவுத்துல வரைகிறோம் அப்படின்னா அப்படியே பார்க்கறதுக்கு உண்மையா ஒரு தத்ரூபமா இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அழகா அதுல ஒரு படத்தை வரைகிறாரு இல்லையா, அந்த படத்தை அந்த சித்திரத்தை இங்க ஓவமானமா எடுத்துக்கிறாரு இந்த நூலாசிரியர். அதனால சித்திர தீபம் அப்படிங்கிற தலைப்புல இப்ப இதுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க போறாரு. இதெல்லாம் வேதத்தினுடைய பிரமாணம் தான், வேதத்திலிருந்து எடுத்துதான் இவர் சொல்றாரு, நமக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்றாரு. இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஓவியம் அப்படிங்கிறது உலகம், அந்த உலகத்துல இப்ப நம்ம இந்த ஓவியம் வரையும் போது நிறைய வண்ணங்கள் எடுத்துக்கோம் இல்லையா, கலர் கலரா நிறைய கலர் பென்சில் யூஸ் பண்ணுவோம் அல்லது கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த நிறைய வண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து மாயை. நம்ம அதுக்குள்ள நிறைய படங்கள் வரைவோம், ஒரு மரம் இருக்கிற மாதிரி, நீல வானம், அப்புறம் ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு நதி, அப்புறம் அங்கே மனிதர்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய படங்கள்ல பொம்மைகள் உருவாக்குவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நாம ரூபங்கள். அப்ப இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஓவியத்தை உருவாக்குவதற்கான வரைபடத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாம் எதுல உட்காந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எதன் ஆதாரத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுவர் தான் ஆதாரம்ங்க. அந்த சுவர் இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்து நாம ரூபங்களாகி நீங்க எழுதின தென்னை மரமோ அல்லது ஒரு நதியோ ஒரு நீர்வீழ்ச்சியோ மரங்களோ எதுவுமே தெரியாது. அப்ப இங்க என்ன ஆதாரம் அப்படின்னா, பிரம்மம் தான் ஆதாரம் சொல்றதுக்காக இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார். அதாவது ஒரு சித்திரத்தோட ஒப்பீடு செய்து பேச போறார். அப்ப அந்த சித்திரத்துல அந்த சுவர் ஆதாரமாக இருப்பது போல இந்த உலகம் என்ற ஒரு சித்திரத்துக்கு பிரம்மம் தான் ஆதாரமா இருக்குங்கிறத அருமையா நமக்கு புரிய வைக்க போறது தான் இந்த சித்திர தீபம் அப்படிங்கிற இந்த அத்தியாயம். ஏன்னா இந்த சித்திர தீபம்ங்கிற அத்தியாயத்துல வந்து இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு அழகான படம், ஓவியம். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகமும் அப்படித்தான் ஒரு ஓவியம். அப்ப இந்த உலகம்ங்கிற ஒரு ஓவியத்தை நாம இன்றைக்கு நவீன டெக்னாலஜியில அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா திரைப்படம். அந்த காலத்துல ஓவியம் வந்து மூவிங் பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. இப்ப வந்து திரைப்படத்துல மூவ் பண்ணி பாக்குறோம் இல்லையா. அப்ப திரைப்படம் ஒரு வெள்ளை திரையில் ஓடுதுன்னா இப்ப நம்ம எப்படி ஓமானம் எடுத்துக்கலாம், இந்த பழைய ஓமானத்தை நம்ம இப்ப நவீன காலத்துல பொருத்துறதுன்னா எப்படி பொருத்திக்கலாம்னா, வெள்ளை திரை ஆதாரம், வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படம் காட்சிகள் மாறி மாறி நமக்கு உண்மையாக இருப்பது போல தோன்றும், ஆனா வெறும் தோற்றம். அது மாதிரி இங்கேயும் பிரம்மம் ஆதாரம், இந்த உலகம் வந்து காட்சிகள் மாறி மாறி இருப்பது போல நமக்கு தோன்றும் ஆனா வெறும் தோற்றம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த மைய கருத்தை வச்சு இந்த அத்தியாயம் பேச போகுது. இந்த சித்திர தீபம்ங்கிற அத்தியாயம் அதை தான் பேச போகுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்த பேசுகின்ற இந்த அத்தியாயத்துல பல தலைப்புகள் இருக்கு. இந்த உலகம் எவ்வாறு தோன்றுகிறது, ஜீவன் யார், பிரம்மம் என்ன, மாயை எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பல விஷயங்களை இந்த ஓவியத்தின் மூலமாக சில ஓமானங்களில் நமக்கு புரிய வைக்க இந்த நூலாசிரியர் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கலாம், அதிஷ்டானம் ஆரோபணம். அது என்னங்க அதிஷ்டானம் ஆரோபணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரங்களை பார்த்துருக்கோம். அதாவது கயிறின் மீது பாம்பு ஏற்றி வைத்துக்கொண்ட விஷயம். இப்ப கயிறு தான் அதிஷ்டானம், கயிறின் மீது ஆரோபணம் என்ன பாம்பு. ஆனா உண்மையில என்ன இருக்குங்க, கயிறு மாத்திரம்தான் இருக்கு. ஆனா நம்முடைய அஜ்ஞானத்தினால நம்ம இருட்டுல போய் அந்த கயிறை வந்து பாம்புன்னு நினைச்சிட்டோம். பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ பாம்பு இருக்குது அந்த பக்கம் போகாதீங்கன்ட்டு நாம பயந்தது மட்டும் இல்லாம எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க அதிஷ்டானம் கயிறு, ஆனா ஆரோபம் பாம்பு. அது மாதிரி இங்க அதிஷ்டானம் பிரம்மம், ஆரோபம் இந்த உலகம். இந்த உலகம் வந்து பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உண்மையில் பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது. இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம் மாத்திரமே. இப்ப அங்க வந்து நீங்க பார்க்கும்போது கயிறு மாத்திரம்தான் இருக்குது, பாம்பு உண்மையிலேயே இருந்ததா? பாம்பு இல்லை, பாம்பு வெறும் தோற்றம் தான். ஆனா நாம வந்து கயிறு இருக்கிறதுனால பாம்பு இருக்குதுன்னு பயந்துட்டோம். அதுக்கு என்ன காரணம், அந்த மங்கிய வெளிச்சத்துல நம்முடைய அறியாமை தானே காரணம். அந்த மங்கிய வெளிச்சம் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஐயோ பாம்பு இருக்கு போகாதீங்க அப்படின்னு பயந்துகிட்டோம், நாம்மளும் போக மாட்டேங்கிறோம். ஆனா விஷயம் என்ன, அங்க கயிறு தான் இருக்கு, ஆனா நமக்கு அறியாமையினால பாம்புன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரிதான் இங்க பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, ஆனால் பிரம்மத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைத்திருப்பதினால நம்முடைய அறியாமையினால நாம் இந்த உலகம் தான் இருக்குதுன்னு நம்பிட்டோம். ஏன்னா நமக்கு இந்த உலகம் தான் தெரியுது, பிரம்மம் தெரியல. அங்கேயும் நமக்கு பாம்பு தான் தெரியுது, கயிறு தெரியல. அப்ப கயிறு தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வெளிச்சம் தேவையில்லையா? ஒரு டார்ச் லைட் வெளிச்சமோ இல்லை ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சமோ அந்த இடத்துல கொண்டு போனோம்னா அது என்ன பாம்புன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வெளிச்சத்தை போட்டு பார்த்தோம்னா அங்க பாம்பே இல்லைங்க, வெறும் கயிறு தான் கிடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு அறிவு நம்ம இடத்துல எப்படி அங்க வருதோ அதே மாதிரி இங்க வந்து இந்த ஓவியத்தின் மீது ஒரு வெளிச்சத்தை நீங்க பாய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும், ஓவியம் எதில் வரையப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். அதுதான் சித்திர தீபம். இந்த தலைப்புக்கு நான் இப்ப விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது சித்திரம்னா ஒரு ஓவியம், அந்த ஓவியத்தில் வரையப்பட்டிருக்கிற விதவிதமான காட்சிகள் நீங்க பார்க்கணும்னா அங்க ஒரு வெளிச்சம் வேணும் இல்ல, சும்மா எப்படி நீங்க அந்த ஓவியத்தை பார்ப்பீங்க? அப்ப அது மாதிரி இங்க வந்து அந்த ஓவியத்துக்கு ஒரு வெளிச்சம் இருந்தால் எப்படி நீங்க அந்த ஓவியத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்குவீங்களோ, ஆனா தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க அந்த ஓவியத்துக்கு ஆதாரமா என்ன இருக்கு, சுவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்களோ, அது மாதிரி இங்கே உங்களுக்கு இந்த ஞான விஷயங்கள் உள்ள போறதுனால உங்களுக்கு இந்த உலகம் உண்மையில் இல்லை, பிரம்மம் மாத்திரம்தான் ஆதாரமா இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு ஒரு ஞான ஒளி நீங்க ஏத்துறாரு, அதுதான் அச்சித்திர தீபம் என்று பெயர். அதாவது பிரம்மத்தின் மீது உலகம் தோன்றுகிறது, ஆனால் உலகம் தனி சத்தியம் அல்ல, பிரம்மம் ஒன்றே சத்தியம், பிரம்மம் சத்தியம், ஜகன் மித்யா, வேதத்தின் மகா வாக்கியம். அதை பிரமாணமா வச்சு இந்த அத்தியாயம் தொடர்கிறதுங்க. அப்ப இந்த அத்தியாயத்துல பல அற்புதமான ஓமானங்கள் கொண்டு வர போறோம். அது என்னென்ன ஓமானங்கள் அப்படின்னா, சுவர் ஓவியம், அதாவது ஒரு சுவர் இருக்கும், அந்த சுவர் மேல் வரையப்பட்ட ஓவியம் இருக்கும். அப்ப இந்த ஓவியம் தான் உலகம், அந்த ஓவியத்தை தாங்குகின்ற சுவர் தான் பிரம்மம். அப்ப பிரம்மம் தான் உண்மையில் இருக்கு, ஓவியம் என்பது தற்காலிகமாக வரையப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அது மாதிரி இங்க பிரம்மம் தான் இருக்கு, இந்த உலகம் என்பது தற்காலிகமாக மனதில் தோன்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா விஷயமே. அப்போ சுவர் ஓவியம்ங்கிற ஓமானத்தை வச்சுக்கிட்டு துணி நூல் இன்னொரு ஓமானம் கொடுக்குறாரு. துணி நூல் எப்படின்னா, இப்போ துணி வந்து பல வடிவங்கள் இருந்தாலும் அந்த துணியை நெய்வதற்கு, நெசவு செய்து அந்த துணியை உண்டாக்குவதற்கு ஆதாரம் என்னங்க? நூல். அப்போ நூல் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு துணி வரும், இல்லைன்னா துணி வராது. நீங்க என்ன துணி, அது நீங்க போடுற சட்டை துணியோ இல்ல ஜமக்கால துணியோ, இப்படி விதவிதமான துணி இருக்கலாம், ஆனா அது ஜமக்காலமோ சட்டையோ பெட்ஷீட்டோ இல்ல கோணியோ என்ன துணியாக இருந்தாலும் அந்த துணிக்கு ஆதாரம் நூல் என்பது போல. எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, நிறைய உதாரணங்களை சுட்டி காட்டி நமக்கு இந்த பிரம்மத்தை புரிய வைக்க போறாரு. அதுக்குதான் இந்த அத்தியாயம் வந்து சித்திர தீபம் என்று பெயர். தீபம்னா ஒளி தானே, அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி, நமக்குள்ள இருக்கிற உண்மை ஒளியை ஒளிர வைக்கிற விஷயத்தை பேச போறாரு. வெளி விஷயத்துல இருக்கிற ஒளியை பத்தி பேசல, அதெல்லாம் போக போக நமக்கு புரியும். அப்புறம் ரெண்டு ஓமானம் பார்த்தோம், சுவர் ஓவியம், துணி நூல், இன்னொன்னு வந்து பொன் ஆபரணம், தங்கம், தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகள். அப்ப தங்கம் தான் ஆதாரம், தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகள் எல்லாம் ஒரு நாம ரூபங்கள், அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்புறம் கடல், அலை, கடல் மாத்திரம்தான் உண்மை, அலை வந்து அப்பப்ப வந்து போகும், ஆனா அந்த அலை தோன்றுவதற்கு ஆதாரம் கடல் தான். அப்ப இது மாதிரி நம்ம ஓமானங்களோட பிரம்மத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறோம். அப்ப இந்த அத்தியாயம் வந்து இந்த மாதிரி நம்ம இடத்துல இருக்கிற விஷயங்களை புரிய வச்சு அஜ்ஞானத்தை நீக்க போகுது. இந்த அத்தியாயம் வந்து நம்ம இடத்துல இருக்கிற மூன்று தவறுகளை உடைக்க போகிறது. அது என்னென்ன தவறுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இடத்துல தவறான அபிப்பிராயங்கள் என்ன இருக்கு தெரியுமா? மூன்று தவறுகள் நம்ம இடத்துல தவறாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் உண்மை என்பது போல நமக்கு தவறாக ஏற்ற வைக்கப்பட்டு இந்த உலகம் தான் சாஸ்வதம் சத்தியம், நாம் வந்து வந்து போவோம் ஆனால் இந்த உலகம் அப்படியே இருக்கும், இப்போ நான் இறந்த பிறகு என்னுடைய வாரிசுகள் இந்த உலகத்தை அனுபவிப்பாங்க, அப்புறம் என்னுடைய வாரிசுகளுடைய பரம்பரை அப்படியே இந்த உலகம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க போது இந்த குடும்பம் பின்னாடி அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நாம் மட்டும்தானே இறந்து போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் முற்றிலும் சத்தியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. உலகம் அனுபவத்தில் உள்ளது என்ற ஒரு உறுதி இருக்கு. ஆனால் உண்மை வந்து என்ன, நம்ம இந்த பாடத்திட்டத்தை முடிக்கும் போது புரிஞ்சுக்குவோம், அங்க பாரமார்த்தத்தில உலகம் இல்லை, வியாபாரத்துல தான் உலகம் இருக்கு. அப்ப எப்ப உலகம் இல்லாம போகும் அப்படின்னா, நம்மளுடைய உண்மை நிலை உணர்ந்தால் இந்த உலகம் இருக்காதுங்கிறத இந்த அத்தியாயம் நமக்கு இறுதியில நிரூபணம் பண்ணும். ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிற தவறு என்ன அப்படின்னா, நம்மளை நம்ம தனித்து ஜீவன் என்று புரிந்து கொண்டிருப்பது. நம்ம வந்து நான் வேறு, இறைவன் வேறு, நான் வந்து ஜீவாத்மா, இறைவன் வந்து பரமாத்மா அப்படின்னு இரண்டு பிரிவினை எண்ணங்களை நம்ம உண்டாக்கி வைத்து கொண்ட ஒரு எண்ணம். இது வந்து ஒரு அறியாமை, தவறான ஒரு அபிப்பிராயம் நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம். இது நம்ம நீக்கணும் அப்படிங்கிறத, இந்த பிரச்சனையை நம்ம உடைக்கணுங்கிறத இந்த அத்தியாயம் நமக்கு புரிய வைக்கும். அப்புறம் மூன்றாவது, மாயை என்பது ஏதோ உண்மையிலேயே இருக்குது போல் இருக்குங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அந்த மாயை தான் நம்மளை இப்படி ஆட்டி படைக்குது, மாயா சக்தி தான் நம்மளை இப்படி எல்லாம் மயக்கம் அடைய வைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மாயை வந்து ஒரு அனாதியா இருக்கிறதுனால, அதாவது பிரம்மம் இருப்பதுனால மாயையும் இருக்குதுங்கிறதுனால மாயை அனாதி. ஆனால் இருப்பது பிரம்மம் தானே, பிரம்மம் தான் சத்தியம், மாயை வந்து சத்தியம் கிடையாது. அது பிரம்மத்தின் தோற்றம் தானே, பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான் மாயா, அதாவது பிரம்மத்தினுடைய ஒரு சக்தி தான், நம்முடைய நிழல் போலன்னு வச்சுக்கலாம். இப்ப நாம நடந்து போகும்போது நமக்கு ஒரு நிழல் இருக்குன்னா அந்த நிழல் உண்மையா, நாம் இருக்கிறதுனால அந்த நிழல் விழுது. அது மாதிரி இங்க பிரம்மம் இருப்பதுனால மாயை இருக்கு, ஆனா உண்மையில் பிரம்மம் தான் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு இதை புரிய வைக்கணுங்கிறதுனால இந்த மூன்று தவறுகளை இந்த சித்திர தீபம் என்ற அத்தியாயம் நமக்கு உடைத்து சரியாக புரிய வைக்கும். மேலும் இந்த சித்திர தீப அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு முந்தைய அத்தியாயங்கள்ல வந்து நாம வேதாந்த தத்துவங்கள் பார்த்தோம், அதுல பஞ்ச கோஷங்கள், பஞ்ச பூதங்கள், அப்புறம் இதுக்கு முன்னாடி மகா வாக்கிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். ஆனா இங்க இந்த ஆறாவது அத்தியாயத்துல இதெல்லாம் சரிங்க, ஆனா இந்த உலக அனுபவம் தான் நமக்கு எப்படி தோன்றுது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆனா இந்த உலகம் தான் நம்மளால விட முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய பார்வையில வந்து இந்த உலகம் உண்மையா இருக்குது, இந்த விவகாரங்கள் எல்லாம் சத்தியமா தெரியுது. ஏன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நடைமுறையில எல்லாமே நம்ம லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால இதை விட முடிய மாட்டேங்குது. ஆனா வேதம் வந்து அதுக்கு பல பிரமாணங்களை நமக்கு முன்னிறுத்தி உதாரணங்களை கொடுத்தாலும் நம்ம மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்ப இந்த உலகமே உண்மையில் மனதுல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனால இதை மனசு இறக்கி வைக்காது, இறக்கி வச்சுட்டா உலகம் இல்லாம போயிடும், அப்ப மனசு இல்லாம போயிடும். மனசு தன்னை இழக்க விரும்பாது, அதனால மனம் வந்து இந்த உலகத்தை இறக்கி வைக்கவே விரும்பவே விரும்பாது. ஆகவே நீங்க மனதுல இந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து மனம் கடந்த அந்த உணர்வை தொடும்போதுதான் நீங்க இதை இறக்கி வைக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க இதை இறக்கி வைக்கவே முடியாதுங்கிறதையும் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னதான் வேதாந்த சாஸ்திரத்தை கேட்டாலும் எனக்கு இந்த உலகம் உண்மையாதாங்க தெரியுது, கடவுள் கோயிலுக்கு இந்த மாதிரி போறது தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு, பக்தி செய்யறதுலாம் எனக்கு ஆர்வமா இருக்கு, பல இடங்களுக்கு நான் சுத்தி வரேன், கோயில் கோயிலா போய் வரேன், அதான் எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசு இந்த புற விஷயங்கள்ல நாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை விட்டுட்டா மனசால இருக்க முடியாது. அப்ப அதனால மனசு அதை விடவே விடாது. அப்ப மனசு எப்ப விடும்னா, அந்த மனதுக்கு அந்த அறியாமைகளை சுட்டி காட்டி அதை நீக்கிற அளவுக்கு நம்ம அதுக்கு அறிவு கொடுக்கணும், அப்ப மட்டும்தான் அது விடும், இல்லைன்னா விடவே விடாது. அப்போ அது என்ன சாதாரண விஷயமா, அது ஒரு பெரிய விஷயம், கஷ்டமான விஷயம். அதை புரிய வைக்கிறதுல தான் மனசு புரிஞ்சுக்கும், அதுதான் இந்த அத்தியாயம் செய்ய போகுது. இந்த அத்தியாயம் வந்து என்னென்ன விஷயங்களை இங்கே இணைத்து நமக்கு விளக்கப் போகுது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய பார்வை திருஷ்டி, மாயை, இந்த உலகத்துக்கு ஆதாரம், அப்புறம் பிரதிபிம்பம், சைத்தன்யம் அப்படின்னு இவற்றை எல்லாம் இணைத்து பேசப்போகுது. இந்த மாதிரி விஷயங்களை நம்முடைய மனசு உள்வாங்குவதனால நமக்கு சித்தம் பெற வேண்டிய முக்கிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது உலகம் தோன்றுகிறது ஆனால் உண்மையில் இந்த உலகம் உருவாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். ஆனால் அதை மனசு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் அதை ஏற்றுக்காது. எப்படிங்க இந்த உலகமே உருவாகவில்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோ விஷயங்கள் உருவாகி இருக்கேன், ஏன்னா நான் பார்க்குறேனே, பஞ்சபூதங்கள் இருக்குது, ஆகாயம் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, பூமி இருக்குது, பூமியில் எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, நேற்று கூட பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா குழந்தை பெற்றாங்க, எல்லாம் கண்ணெதிரில் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் போய் என்னங்க உலகத்தை வந்து தோற்றம்ங்கிறீங்க, மாயைங்கிறீங்க, அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு நம்ம மனசு இதை ஏற்றுக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அப்படி இருக்கும்போது எப்படி இதை தோற்றம்னு சொல்ல முடியும், சொல்ல முடியாதுன்னு தான் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுவோம். ஆனா வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதே விஷயம் தான் இப்ப சினிமா பார்க்கும்போது நடக்குது, தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது இதே விஷயம் தான் நடக்குது, எல்லாம் உண்மையாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா நீங்களும் அந்த படத்துக்குள்ள பூந்துட்டு அங்கேயே வாழ்ந்த மாதிரியே இருக்குது. ஆனா படம் முடிஞ்ச பிறகுதான் அது படம்னு தெரியுது. அது வரைக்கும் படத்துக்குள்ளேயே நம்ம இருந்தோம். அங்க நடிகர்கள் வந்து ஒரு டூயட் சீன் பாடும்போது நாமளும் மகிழ்ச்சி மூடுக்கு போறோம், அங்க நடிகர்கள் வந்து சண்டை போடும்போது நாமளும் டென்ஷன் ஆகிறோம், அங்க நடிகர்கள் வந்து அழும்போது நாமளும் சோகம் ஆகிறோம். அப்ப எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில அந்த கதாபாத்திரங்களோட பொருந்தி நம்மோடவும் வாழ்க்கையில நடக்குதே. அப்ப அந்த படம் நடந்து முடிகிற வரைக்கும் நாம அதோட மிங்கிள் ஆயிட்டோமா இல்லையா, அதோட இணைஞ்சிட்டோம் இல்லையா. அது மாதிரிதான் இங்கேயும் இந்த உலகம் நம்ம முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கு, அதோட நம்ம இணைஞ்சிட்டோம். அதனால நம்மளால விடுபட முடியாது. ஏன்னா நம்ம தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி விடுபட முடியும், பக்கத்துல இருக்கிற யாராவது தட்டி எழுப்பி ஏன்பா இது படம்பா ஏன்பா அழுதுகிட்டு இருக்க, கண்ணு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான். சினிமாவில் வந்து கதாநாயகனும் கதாநாயகியும் அழுகிற மாதிரி ஒரு சீன் வந்துடும், பயங்கர கஷ்டம். நான் ஒரு படம் சிவாஜி கணேசன் படம் பார்த்தேன், முதல் தேதின்னு நினைக்கிறேன், பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர், முதல் தேதின்னு நினைக்கிறேன். அந்த படம் பூரா அழுக தான், ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், பயங்கரமான கஷ்டம். ஆனால் அதெல்லாம் உண்மையாகவே இருக்கிற மாதிரி, அப்புறம் அந்த கனவு காண்ற மாதிரி எல்லாம் வரும் அந்த படத்தில். அந்த சீன் பை சீன் அழுதுகிட்டே இருக்கணும், கண்ணிலிருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ பயங்கரமான படம். அப்போ அந்த மாதிரி அழு அழுன்னு அழும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது வந்து தட்டி எழுப்பி ஏன் இப்படி அழுவுறீங்க இது படங்க அப்படின்னு நமக்கு ஒரு அறிவை கொடுத்தா தான் நமக்கு ஆமாங்க சொன்ன மாதிரி படம் தானே, நான் ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகிட்டேன்னு தெரியல அப்படின்னு நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கிறோம் பாருங்க. அந்த விழிப்பு நிலையை உண்டாக்குறது தாங்க இங்கே சாஸ்திரமும் சத்குருவும். ஏன்னா நாம் வந்து இந்த உலகத்தில் அப்படி மூழ்கிட்டோம், இந்த மூழ்கி இருக்கிற நிலையில நம்மளை தட்டி எழுப்புறதுக்கு பக்கத்தில் யாராவது வேணும் இல்லையா, அப்படி தான் இங்கே சாஸ்திரமும் சத்குருவும் வராங்க. ஏன்னா நம்ம அப்படியே மூழ்கிட்டோம், உள்ள பூந்தாச்சு, வெளியே வரல, வெளியே வர முடியல, அதான் விஷயமே, வெளியே வர முடியல. வெளியே வரவழைக்கிறதுக்கு தியேட்டரில் ஒருத்தர் பக்கத்தில் தட்டி எழுப்புற மாதிரி நம்மளை இங்கே எழுப்பி விடணும், அதைத்தான் இந்த அத்தியாயம் செய்ய போகுது. அப்போ இங்கே இந்த அத்தியாயத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் புரிய வைப்பார். எப்படின்னா பிரம்மம் வந்து மாற்றம் அடைவது கிடையாது, மாயை எப்படி தோற்றத்தை உருவாக்குது, ஜீவன் எப்படி அந்த பிரதிபிம்ப சைத்தன்யமாக வெளிப்படுது, அந்த ஞானத்தினால அந்த அறிவால் எப்படி நம்ம மாயையை நீக்குவது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் பேச போகிறார். அப்போ இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு எளிய சுருக்கமாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுவர் மீது ஒரு ஓவியம் தோன்றுவது போல பிரம்மத்தின் மீது இந்த உலகம் தோன்றுகிறது. ஓவியம் அழிந்து விட்டாலும் கூட சுவர் அழியாமல் அப்படியே இருப்பது போல இந்த உலகம் அழிந்து விட்டாலும் பிரம்மம் அழியாமல் அப்படியே இருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப எப்படிங்க இப்போ இந்த உலகம் அழிஞ்சிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா தினமும் நைட் அழிஞ்சிடுது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சினிமாவில் பாக்குற மாதிரி ஏதோ அப்படியே குண்டு வெடிச்சு அடிக்கும் அல்லது பாம்பு போட்டு அழிச்சிடுவான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உண்மையில் என்னன்னா, நீங்க தூங்கும் போதே உலகத்தை அழிச்சிடுறீங்க. நீங்க இரவு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனா உலகம் மறைஞ்சிடுதே, அப்ப எங்க போச்சு, நீங்க எங்க போனீங்க, அதுதான் இங்க சொல்ல வர்றார். உலகம் அழிந்தாலும் பிரம்மம் எப்போதும் இருக்கும், அந்த உணர்வு அந்த பிரக்ஞை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த அத்தியாயத்துல நிரூபணம் பண்ண போறாரு. அப்ப இந்த அத்தியாயத்தினுடைய ஆன்மீக பயன் என்ன, இந்த சித்திர தீபம் நமக்கு என்ன சொல்லித்தரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தியாயம் இதை நம்ம பார்ப்பதனால நமக்கு வைராக்கியம் வரும், உலக பற்று குறையும், நம்முடைய சாட்சி பாவம் மேலோங்கும், ஆத்ம நிஷ்டை கைகூடும். இறுதியில நமக்கு இந்த உலகம் என்பது நம்முடைய மனதின் தோற்றம் என்று புரியும். இவ்வாறு இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக அந்த தூய சைத்தன்யமே இருக்கிறது என்று தெளிவாகும். அப்படித்தான் இங்க வந்து இந்த சித்திர தீபம் என்ற இந்த அத்தியாயம் நம்மை வழிநடத்தி கொண்டு போக போகுது. இதுக்கு இந்த அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு ஆரம்ப மங்கள ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தையும் பார்க்க போறோம். இன்றைக்கு பெரும்பாலும் முன்னுரையா தான் இருக்கும், இன்றைய வகுப்பு வந்து பெரும்பாலும் முன்னுரையா தான் இருக்கும். நாளைக்கு இருந்து தான் நம்ம ஸ்லோகங்களுக்குள்ள நுழைவோம், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இப்ப இந்த ஆரம்ப மங்கள ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்லோகம், அதை படிக்கிறேன். யத் பாஷா பாஷ்யத்தே அர்காதி பாஷ்யர் யத்துன பாஷ்யதே, ஏன சர்வமிதம்பாதி தஸ்மை சர்வாத்ம நமக. இங்க அருமையா என்ன புரிய வைக்கிறாருன்னா, எதன் ஒளியால் சூரியன் முதலானவைகள் எல்லாம் ஒளிர்கின்றனவோ, ஆனால் அவைகள் எல்லாம் எது இல்லாமல் ஒளி பெறுவதில்லையோ, அதனால் மட்டுமே இந்த உலகம் பிரகாசிக்கின்றது. அப்படிப்பட்ட சர்வாத்ம ரூபத்திற்கு நமஸ்காரம் என்று இந்த முதல் மங்கள ஸ்லோகம் நாம் இங்க எடுத்துக்கிறோம். இதுவும் இந்த நூல்லையே வருது. அப்ப இந்த நூலினுடைய வேதாந்த விளக்கம் என்ன, இது எதை சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சூரியன் வந்து ஒரு சுயம்பிரகாச ஒளியை நமக்கு கொடுத்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்ப நம்முடைய பார்வையில சூரியன் இடத்துல இருந்து ஒரு பிரைட்னஸ் வருது, ஒரு வெளிச்சம் வருது, ஒரு ஒளி வருது. ஆனா அந்த ஒளி ஒரு அபரிமிதமான ஒளி. அந்த ஒளியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வெளியே இருந்து மெழுகுவர்த்தி ஒளி கொடுத்து பார்க்க முடியுமா, இல்ல டார்ச் லைட் வெளிச்சம் போட்டு பார்க்க முடியுமான்னா வேண்டியது இல்லை. ஏன்னா அதுவே அருமையான ஒளி, பவர்ஃபுல் ஒளி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஒளியை பார்க்கறதுக்கு ஒரு ஒளி இருக்குதுங்க. அந்த ஒளி இருந்தா தான் நீங்க சூரிய ஒளியை பார்க்க முடியும். அதுதான் உங்க சுய ஒளி. அந்த சுய ஒளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சூரிய ஒளிய பார்க்க முடியாது. ஏன் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து இப்ப சுய ஒளி இல்லாம இருக்கிற நேரம் ஏதாவது இருக்குங்களா? அந்த சுய ஒளி பிரகாசிக்காத டைம் ஏதாவது இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இருக்குது. தூக்கம் தான். இப்ப நீங்க தூக்கத்துல நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பகல்லயே தூங்குங்க. பகல்ல நீங்க ஒரு 12 மணிக்கு நைட் எல்லாம் டியூட்டி ஏதோ பார்த்துட்டு, நைட் டியூட்டி வாட்ச்மேன் டியூட்டி ஏதோ ஒன்று பார்த்துட்டு தூங்குறீங்க. பகல்ல அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறீங்க. அப்ப வெளியே அவ்வளவு பெரிய சூரியன் அப்படியே பிரைட்னஸ் கொடுத்துட்டு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. வெளி உலகமே தெரியல. சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா, பகலா இரவா, அப்புறம் நான் ஆணா பெண்ணா, எதுவுமே தெரியாம தானே தூங்குறீங்க. ஆனா இப்ப நீங்க விழிச்சுக்கிட்ட பிறகுதானே இந்த உலகம் உங்களுக்கு தெரியுது. அப்ப விழிச்ச உடனே உங்களுக்கு பகலா இரவான்னு தெரிஞ்சிடுது, நான் ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சிடுது, நான் இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரிஞ்சிடுது, எல்லாம் தெரியுது. அப்ப இது எல்லாம் அறியும் அறிவு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுதாங்க சுய ஒளி. அந்த சுய ஒளி இருந்தால்தான் நீங்க எல்லா ஒளியும் இருக்கும், இல்லைன்னா எந்த ஒளியும் இருக்காது. அதனால சூரியன் கூட உண்மையில் கடன் வாங்கிய ஒளி. எப்படி பாருங்க, சூரியன் கிட்ட இருக்கிற ஒளி கூட உண்மை ஒளி கிடையாதுங்க. சூரியன் கிட்ட இருக்கிற ஒளி கூட ஆத்மாவின் ஒளியினால்தான் ஒளிர்கிறது. சூரியனே ஆத்மா இருக்கிறதுனால்தான் ஒளி கொடுக்கும், இல்லைன்னா ஒளி கொடுக்காது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சூரியனே ஒளி கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த சூரியனையே பார்க்கின்ற ஒரு ஒளி இருந்தால்தான் நீங்கள் சூரியனையே பார்க்க முடியும். அப்ப என்னங்க அந்த ஒளி என்ன? அதுதான் பாஷான்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாஷாங்கிறது அதான் புற ஒளி கிடையாது, அது அக ஒளி. அந்த அக ஒளி வழியா இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது, இந்த ஸ்லோகத்துல இந்த முதல் மங்கள ஸ்லோகத்தை நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதனால அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின. அது என்னன்னா, நம்ம ஏக்க ஸ்லோகின்னு ஒரு ஆதிசங்கருடைய ஒரே ஒரு செயல் பார்த்தோம், ஏக்க ஸ்லோகி. அந்த ஏக்க ஸ்லோகியும் இதுவும் கிட்டத்தட்ட அப்படியே மேட்ச் ஆகுது பாத்தீங்களா. வித்யாரண்யர் என்ன சாதாரண ஆளா, அவரும் ஒரு மிகப்பெரிய ஞானி. ஆதிசங்கரர் தான் எழுதுவாரா, நான் ஒரு ஸ்லோகம் எழுதுறேன் பாருன்ட்டு அவர் ஒரு சைட்ல இந்த ஸ்லோகத்தை அழகா எழுதியிருக்கார். ஆதிசங்கரர் எழுதிய அந்த ஸ்லோகத்தையும் நம்ம இங்க பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. அது வந்து ஏக்க ஸ்லோகி. அது என்ன சொல்லுதுன்னா, ஆதிசங்கரர் சொல்றது, கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அகனிமே ராத்ரௌ பிரதிபாதிகம் சாத் ஏவம் ரவி தீப தர்சன வித்தௌ கிம் ஜோதிராத் யாகிமே சக்ஷுஸ் தஸ்ய நிமீலநாதி சமயே கிம் தீர்த்தியோ தர்சனே கிம் தத்ராக மதோபவான் பரமகம் ஜோதிஸ் ததஸ்மி பிரபோ அப்படின்னு ஒரு ஏக்க ஸ்லோகி ஸ்தோத்திரம் நம்ம தனியாவே பார்த்தோம். ஒரு கிளாஸ் தனியாவே எடுத்திருக்கேன் நான் ஏக்க ஸ்லோகி, நேரம் கிடைச்சா அதை கேட்டு பாருங்க. இந்த ஏக்க ஸ்லோகியில கேள்வி பதில் பகுதியா ஆதிசங்கரர் அழகா இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாருன்னா, இப்ப குரு வந்து சிஷ்யன் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு எது ஒளி தருகிறது அப்படின்னு கேட்கிறார். உடனே சீடர் என்ன சொல்றான், எனக்கு ஒளி தருவது வந்து பகல்ல சூரியன், இரவுல வந்து விளக்கு வெளிச்சம் அல்லது சந்திர வெளிச்சத்துல நான் இரவுல பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப குரு கேட்கிறார், அப்ப சூரியனையும் அந்த விளக்கு வெளிச்சத்தையும் காண்பதற்கு உனக்கு எந்த ஒளி உதவுது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். அப்ப உடனே சீடன் என்ன சொல்றான், என்னுடைய கண்கள் ஒளிதான் எனக்கு புரியுது, அதனால கண்ணில் இருக்கிற ஒளி வழியா நான் பாக்குறேன், சூரியனையும் பாக்குறேன், இரவுல சந்திரனையும் பாக்குறேன், விளக்கு வெளிச்சத்தையும் நான் பாக்குறேன், என்னுடைய கண்கள் தான் ஒளி கொடுக்குதுன்னு சொல்றான். அப்ப உடனே குரு கேட்கிறாரு, அப்படியா சரி, அப்ப கண்கள் மூடி இருக்கும் போது உனக்கு வழிகாட்டுகின்ற ஒளி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவனுக்கு புரியுது, ஓ அப்ப கண் ஒளி மட்டுமல்ல, கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு இன்னொரு ஒளி பின்னாடி இருந்து வேலை செய்யுது இல்லையா, அது எது? அதுதான் புத்தி. அப்ப புத்தியினால நம்ம கண்ணை மூடி இருந்தாலும் கண்ணை மூடி சிந்தனை பண்ணி நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற சுய அறிவுங்கிற புத்தியை வச்சு நாம நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறோம். அது கண்ணு தெரிஞ்சுதான், கண்ணை திறந்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல, உள்ள இருக்கிற புத்தியினாலையும் நாம அதை தீர்மானம் செய்யறோம். அப்ப குரு கேட்கிறாரு, அப்ப அந்த புத்தியை அறிவது எதுன்னு கேட்கிறாரு. அப்பதான் அவன் சொல்றான் சீடன், அதுதான் ஆத்மா, அதுவே நான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். சிஷ்யம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மா தான் அந்த ஒளியை கொடுக்குது, அந்த புத்தியினால நல்லது எது கெட்டது எது, எது சரி எது தவறு, எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணி பார்க்கின்ற ஒரு விவேகம் நம்மிடத்துல வெளிப்படுவதற்கு ஆதாரமாக எது இருக்கிறது என்றால் ஆத்மா மாத்திரமே இருக்கிறது, அதுதான் நான் அப்படின்னு சிஷ்யன் சொன்ன உடனே குரு, ஆமாப்பா நீயே அந்த மேலான ஒளி பரம ஜோதி அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். உடனே சீடனும் ஆமாம் பிரபு அந்த பரம ஒளியே நான் என்று அந்த செயல் முடிக்குது, அந்த ஏக ஸ்லோகம் அழகா முடியுது. இதுதான் நம்ம பார்த்தோம் ஏக ஸ்லோகி, இது விரிவான விளக்கம் நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இப்ப எப்படி ஆதிசங்கரர் இந்த விஷயத்த சொன்னாரோ, இப்ப வித்யாரண்யர் எப்படி இந்த விஷயத்த சொன்னாரோ, இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இவங்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொன்னாங்க. அதுதான் கடோ உபநிஷத்துல ஒரு அருமையான ஸ்லோகம். அது நான் எல்லா இடத்துலையும் பேசுவேன், இங்கேயும் பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நத்திர சூரியோபாதி நா சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசியபாசா சர்வம் இதம் விபாத்தின்னு சொல்லி கடோ உபனிஷத்து மந்த்ரா, அதாவது யமதர்மராஜனும் நசிகேதனும் பேசிக்கொள்ளுகின்ற ஒரு உரையாடல் பகுதியில இந்த மந்திரம் வருது கடோ உபனிஷத்துல. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான விளக்கத்தை கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, அங்கு சூரியன் ஒளிர்வதில்லை, சூரியன் ஒளிர்வதே இல்லைங்குது. நத்திர சூரியோபாதி, சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட பிரகாசிப்பதில்லை, மின்னல்களும் மின்னுவதில்லை. அப்படி இருக்க மனிதன் காட்டுகின்ற ஒரு தீப ஒளி மட்டும் எவ்வாறு பிரகாசிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி குதோயம் அக்னிகி அப்படின்னு கேட்கிறார் யமதர்மராஜனே, கேட்கிறாரு நசிகேதன் கிட்ட. இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், வீட்டுல ஒரு தீப ஒளியை ஏத்திட்டு அதேதான் தெய்வீக ஒளி கடவுள் ஒளி அறிவு ஒளின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அது யாரு தப்பு, நம்ம தப்பு தான், நம்முடைய அஜ்ஞானம் அந்த லெவல்ல தான் இருக்குது. ஒரு தீப ஒளியிலே எல்லாம் வந்துருமா? சூரிய ஒளியே சுய ஒளி கிடையாது, அப்ப தீப ஒளி எப்படி சுய ஒளி ஆகும்? அது நாம ஏத்துற ஒளி. அப்ப நம்ம கற்பூர ஒளி தீப ஒளி எல்லா ஒளியும் உண்மையில் எப்படி பிரகாசிக்க முடியும்? அதைதான் இங்க கேட்கிறாரு யமதர்மராஜன், கேட்கிறாரு நசிகேதன் கிட்ட. சூரியன் ஒளிர்வதில்லை, சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட பிரகாசிப்பதில்லை, மின்னல்களும் மின்னுவதில்லை. அப்படி இருக்க மனிதன் மூட்டுகின்ற சிறிய தீப ஒளி மட்டும் எவ்வாறு பிரகாசிக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப என்ன இதுல புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வினா, இறைவன் ஒருவனே இங்கு சுயமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். சுயம் பிரகாசக சொப்பிரகாசகான்னு பார்த்தோம் இல்லையா, காலையில நேற்று கிளாஸ்ல பார்த்தோம், சொப்பிரகாசகா சுயம் பிரகாசமாய் இறைவன் இருக்கிறான். அவன் பிரகாசித்தால் தான் இங்க எல்லாம் பிரகாசிக்கும், அவனுக்கு பின்னால் தான் இவைகள் எல்லாம் ஒளிர முடியும். அவனுடைய பேர் ஒளியினாலேயே இந்த அண்ட சராச்சரமும் பிரபஞ்சமும் ஒளி பெறுகின்றன. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் யாருடைய இருப்பினாலே ஒளிர்கிறது என்று பார்த்தால் இறைவனுடைய இருப்பினால்தான். அந்த பரமனின் சுயம்பிரகாச ஒளியினால்தான் சூரியனே ஒளிர்கிறான். அந்த சூரியனை பார்க்கின்ற நானும் அந்த ஆத்மாவினால்தான் அந்த இறைவனால்தான் ஒளிர்கிறேன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கடவு உபனிஷத்தும் பேசுது. அப்ப இது மாதிரி எல்லா மகான்களும் எல்லா ரிஷிகளும் நம்முடைய ஞானிகள் எல்லாரும் அந்த ஆத்மாவை அந்த பிரம்மத்தை நமக்கு காட்டி கொடுப்பதற்காக பல வழிகளில் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆத்மா ஏவ அஸ்ய ஜோதிகிங்கிறாரு. ஆத்மா ஏவ அஸ்ய ஜோதிகி, அது என்னன்னா ஆத்மாவே அவனுடைய ஒளி. பாஸ்யர் எத்துன பாஸ்யத்தே, அந்த இறைவனுடைய அந்த ஒளியினால் தான், அந்த சுயம்பிரகாச ஸ்வப்பிரகாச ஒளியினால் தான் இங்கு எல்லாம் ஒளிர்கின்றன. அப்படிப்பட்ட அவனுடைய ஒளியை, அந்த சைத்தன்யத்தை சாதாரண புற ஒளியினால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப நீங்க வெளியிருந்து ஒரு டார்ச் லைட்டை போட்டு பார்க்கறதுனாலயோ, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு பார்க்கறதுனாலயோ அந்த ஒளியை நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? அல்லது நாம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வெளியிருக்கிற மின்சார ஒளி போலவோ அல்லது சூரிய ஒளி போலவோ இறைவனுடைய ஒளியா? இல்லை, அது நம்ம உள்ள இருக்கின்ற பிரக்ஞை ஒளி, அறிவு ஒளி. அதை தான் நாம நமக்குள்ள உணரணும். அது உணரத்தான் முடியும். அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி, அது ஏதோ டார்ச் லைட் வெளிச்சம் மாதிரி வெளியே போட்டு பார்க்குற வெளிச்சம் கிடையாது. அந்த அறிவுக்கு, அந்த அன்புக்கு வார்த்தைகளால் விளக்கமும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது சைத்தன்யம் இல்லையா, அது சுயம்பிரகாச ஒளி, எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிற ஒளி. அதனால அந்த சைத்தன்யமே இங்க அனைத்தையும் வெளிக்காட்டுகிறது. அது மற்ற எதனொன்றாலும் அறியப்பட வேண்டிய பொருள் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த பிருகதாரண்ய உபநிஷத்தினுடைய அந்த ஸ்லோகமும் நமக்கு புரிய வைக்குது. அப்ப இங்க இந்த ஸ்லோகமெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மம் அப்படிங்கிறது வந்து சுயம்பிரகாசம், நிர்விகாரம், அனைத்திற்கும் சாட்சி, அனைத்தையும் அறியும் அறிவு, அதுவே எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்ப இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் இந்த நூல்கள் எல்லாம் நமக்கு பேச போகுது. அப்ப அதுலதான் இங்க வந்து பஞ்சதேசி நூல்ல இந்த ஆறாம் அத்தியாயத்துல சித்திர தீபம்ங்கிற நிலையில அழகா வித்யாரண்யர் பல செயல்கள் மூலமா நமக்கு புரிய வைக்க போறார். அதனால இந்த உலகம் நம்முடைய பார்வையிலே தெரிவதுனால அதுல தெரிகின்ற சூரியன் முதல் கொண்டு எல்லாமே இரவல் ஒளி, எல்லாம் கடன் வாங்கி ஒளிந்துகிட்டு இருக்கு. அதனுடைய சுய ஒளி கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சூரியனிடமிருந்து ஒரு சுய ஒளி வெளிப்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னாலும், மற்ற ஒளிகளோட கம்பேர் பண்றதுக்கு தான் சூரியனை நம்ம ஓமானமா எடுத்துக்கிட்டாலும், சூரியனுக்கே ஒளி கொடுப்பது எதுன்னா ஆத்மா தான். ஆத்மா இல்லாவிட்டால் நீங்க சூரியனை பார்க்க முடியாது. கண் இல்லைனாலே நம்மளால சூரியனை பார்க்க முடியாது. கண்ணுல வெளிச்சம் இல்லைனாலே குருடனுக்கு சூரியன் தெரியாது. அப்ப சூரிய ஒளியை பார்ப்பதற்கு கண்ணுங்கிற ஒரு புலன் இருக்கணும். ஆனா அந்த கண்ணுங்கிற புலன் மட்டும் இருந்தா போதுமானா? இல்ல, அந்த கண்ணுக்கு பின்னாடி ஆத்ம ஒளி இருக்கணும். அந்த ஆத்ம ஒளியினாலதான் நீங்க சூரியனை பார்க்க முடியும். அதனால கண்ணு மட்டும் இருக்குங்க, ஆனா ஒளியை பார்க்க முடியலன்னா அதுதான் நான் இறந்து போன பிணத்துக்கு நான் ஓமானம் சொல்லுவேன் இல்லையா. இறந்து போன பிணம் வந்து கண்ணு திறந்துகிட்டு தான் இருக்குது, நம்மள மாதிரியே அதுக்கும் கண் இருக்குது. ஆனா கண்ணுல இருந்து ஒளி வெளிப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க முடியலையே. ஏ, அதுக்குள்ள ஆத்ம ஒளி இல்லை, அது டெட் பாடி ஆயிடுச்சு. அப்போ ஆத்ம ஒளி இல்லாததுனால, அது ஆத்ம ஒளியை பிரகாசிக்கின்ற தன்மையை இழந்துட்டதுனால அந்த டெட் பாடினால எந்த ஒரு புலன்களையும் வைத்துக்கொண்டு பிரகாசிக்க முடியல. அப்ப இந்த புலன்கள் எல்லாம் பிரகாசிக்க வேண்டுமானால், மனம் பிரகாசிக்க வேண்டுமானால், அதன் பின்னால் அந்த அறிவு ஒளி, அந்த சைத்தன்யம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை தான் இந்த சித்திர தீபம் அப்படிங்கிற டாபிக்ல சுவாமி வித்யாரண்யர் அழகா பேச போறார். இது வந்து ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஒளி வந்து ஏதோ வீட்டுல இருக்கிற விளக்கு ஒளி மாதிரியோ, அதாவது டார்ச் லைட் வெளிச்சம் மாதிரியோ, அப்படியெல்லாம் தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா அந்த சுயம்பிரகாச ஒளியை காட்டுவதற்கு இன்னொரு விளக்கு வெளிச்சம் தேவையே இல்லை. ஆத்மாவை அறிவதற்கு இன்னொரு சுர அறிவு இல்லவே இல்லை. அது ஒரே அறிவு தான், அது நம்மிடத்திலே ஒளிர்கின்ற சுய அறிவு தான். அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற சுயம்பிரகாசம், சுயம்பிரகாசமா இருக்கு. அது நாம உணரத்தான் முடியும். அது யாரும் காட்டி கொடுக்க முடியாது. அதை காட்டி கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற தடைகளை தான் இங்க சாஸ்திரமும் சத்குருவும் நீக்குறாங்க. இங்க சாஸ்திரமும் சத்குருவும் வந்து நமக்கு ஏதோ அறிவை புகட்டுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடக் கூடாது. நான் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இங்க சாஸ்திரமும் சத்குருவும் எதுக்காக வராங்க அப்படின்னா, நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமையை நீக்குவதற்காகத்தான். தவறான புரிதல், அந்த ஒளி வெளிப்பட முடியாத இருள சிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த இருளை நீக்குனா நம்ம இடத்துல இருக்கிற அந்த ஒளி வெளிப்படும். அப்ப அந்த இருள் என்ன? அஜ்ஞானம் தான் இருள். நம்ம இடத்துல தவறாக ஏற்றி வைத்திருக்கின்ற எண்ணங்கள்னால நாம் நம்ம யார் என்று தெரியாம இந்த உலகத்தை உண்மை என்று நம்புவது போல இந்த உடலையும் உண்மை என்று நம்பிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையில் இந்த ஸ்லோகத்தை நாம கவனிச்சு பார்த்தோம்னா, நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் அந்த சுத்த சாட்சி சைத்தன்யம் என்பது தெளிவாகும். அப்ப இங்க ஒளிர்வது உலகம் அல்ல, ஒளிரச் செய்வது ஆத்மா அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய அருமையான விஷயமா நம்ம இங்க பாக்குறோம். இதுதான் இந்த பஞ்சதேசி ஆறாம் அத்தியாயத்தினுடைய சித்திர தீபம்ங்கிற பாடத்திட்டத்தினுடைய ஒரு முகவுரையாக நான் இதை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு நம்ம பஞ்சதேசியினுடைய சித்திர தீபத்தினுடைய ஒவ்வொரு செயல்களாக பார்த்துக்கிட்டே வரலாம். எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நிறைய ஓமானங்கள் கொடுப்பாரு, பொறுமையாக தான் கேட்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். கேட்ட சப்ஜெக்ட் மாதிரியே இருக்கே போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மனசுக்கு வந்து மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொன்னா தான் அது அப்டேட் ஆகும். இப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லணும்னா அதுக்கு என்ன வலுப்படுத்துவதுன்னு அர்த்தம், அந்த விஷயத்தை வலிமை செய்வதாக அர்த்தமாக எடுத்துக்கணும். இப்போ அடிக்கடிக்க அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு அம்மிக்கல்லை வந்து அந்த காலத்தில் நகர்த்துறது முடியாது, அதை ஒரு கடப்பாரையோ ஏதோ ஒன்று வச்சு அப்படியே அடிச்சு அடித்து நகர்த்துவாங்க. அது மாதிரி மனசை வந்து நீங்கள் உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி அறிவாக மாற்ற முடியாது. ஆனால் உண்மையிலே மனசு தான் அறிவாக மாறணும். ஏன்னா அறிவு மாத்திரம்தான் இருக்குது, அந்த அறிவை மறைக்கிற அஜ்ஞானங்களை மனசு ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அஜ்ஞானங்களை பூரா மனசுலேருந்து நம்ம நீக்கி விடணும், அப்போ அந்த இருளை போக்கி விடணும். அதுக்கு அறிவு ஒளி கொடுக்கணும். அது உடனே ஒரு நாளில் கொடுத்தா மனசு ஏற்றுக்குமா, ஒரு வாரத்தில் கொடுத்தா மனசு ஏற்றுக்குமா, ஒரு மாதம் ஒரு வருஷம், சிலருக்கு பல பிறவிகள் கூட தேவைப்படும். ஒரு பிறவி கூட பத்தாது, பல பிறவிகள் தேவைப்படும். அப்போ அந்த நிலையில் நாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மனித பிறவி கிடைச்சிருக்கு, மகத்தான பகுத்தறிவு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி நாம் இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞான நூல்களை படிக்கிறதுனால நம்முடைய மனசு வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிறதுக்கான டெக்னிக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மனசு வந்து எப்படி அப்டேட் ஆகணும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம். அப்போ அந்த உள்ளம்ங்கிற நிலையில நீங்கள் அந்த ஆத்மாவாக பிரகாசிப்பீங்க. அப்போ அந்த உள்ளம்ங்கிற நிலைக்கு நீங்கள் உயர்றதுக்கு இத்தனை படிநிலைகளை கடக்கணும். அப்போ நாம் இங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம், வெறும் மைண்ட் லெவலில் இருக்கிறோம். அந்த அகங்காரம் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய புற அகங்காரம் தான், ஆத்ம அகங்காரம் வரல. ஏன்னா ஒரே நான் தான், பிரம்மம் மட்டும்தான் தன்னை நான்னு சொல்ல முடியும். அந்த நான் நம்மகிட்ட வரல. நம்மகிட்ட இருக்கிற நான் வந்து நான் கவுண்டரு, நான் செட்டியாரு, நான் ஐயரு, அப்புறம் நான் டாக்டரு, நான் கலெக்டரு, அப்புறம் நான் இன்னார் இப்படிப்பட்டவன், அப்படி இப்படின்னு ஏற்றி வச்சிருக்கிற நான் தான் நம்மகிட்ட வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அகங்காரம் தான் இருக்கு. அப்போ எந்த வரைக்கும் நம்ம இன்னும் முன்னேறணும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அது சேஞ்ச் ஆகணும். அந்த இடத்துல சேஞ்ச் ஆனதுதான் நம்ம இடத்துல உள்ளம் பிரகாசிக்கும், அந்த உள்ளத்துல இறைவன் பிரகாசிப்பான். அதுதான் நடக்கணும். அந்த ப்ராசஸ் வந்து நீங்க மைண்டுக்கு உடனே புரிய வைக்க முடியாது, மைண்ட் உடனே ஏத்துக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏத்துக்கிட்டா மைண்டு இல்லாம போயிடும். தன்னை இல்லாம பண்றத மனசு விரும்பவே விரும்பாது. ஏன்னா பாடியும் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா தன்னதுன்னு அட்டாச் பண்ணி வச்சிருக்கு. நீங்க உடம்பு போயிடும் நினைச்சா எப்படி பதறீங்க, நம்ம இறந்து போயிடுவோம் நினைக்கிறவங்களெல்லாம் கவனிங்க பாருங்க, பதறுவாங்க. ஐயோ உடம்பு போயிடுதா, நான் இறந்து போயிடுவோனா அப்படின்னு அப்படியே முகம் வேர்த்துடும், அப்படியே ஒரு பதட்டம் ஆவாங்க. ஏன், அந்த உடம்பு நம்ம விட போறோம், உடம்பு நம்மளை விட்டு போக போகுதுன்னு அப்படி ஒரு பதட்டம் ஆகும். ஏன்னா மைண்டு தானே பாடியா இருக்கு, அது விடுறதுக்கு ஒத்துக்காது. ஆனால் டேமேஜ் ஆயிடுச்சு பாடி, வேற வழி இல்லை, விட்டு தான் ஆகணும். அப்போ கடைசியில் விட்டுட்டு போவாங்க இல்லையா. அப்போ நீங்கள் அவங்க மரண தருவாயில கவனிங்க, அப்படியே வெளிரி போயிடுவாங்க, வெளிரி கிடப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க, அந்த உடம்பை விடுறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. அந்த நிலை வந்து ஒரு அவல நிலைங்க. நம்ம இந்த விஷயத்தெல்லாம் உள்வாங்கும் போது நம்ம ஜாலியாக உடம்பு விட்டுட்டு போகலாம். ஏன்னா நம்ம உடம்பே நான் அல்ல, மனசு நான் அல்ல, நமக்கு தெளிவாயிடும். அந்த அளவுக்கு மனதுக்கு வந்து நம்ம பக்குவத்தை கொடுக்கணும், புரிய வைக்கணும். அதுக்கெல்லாம் இந்த பாடத்திட்டம் நமக்கு கை கொடுக்கும். அதனால இந்த பாடத்திட்டத்தில் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணாதான் நம்ம இந்த உடம்பை உதறும் போது பயம் இல்லாமல் உதற முடியும், நம்முடைய உண்மைத்தன்மை உணர முடியும். இந்த உலகத்தில் வாழும் போதே நம்ம ஜீவன் முக்தனாக வாழ முடியும். எப்படியெல்லாம் நம்மளை அந்த தெய்வீக நிலையில வைத்துக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் வைத்துக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த அத்தியாத்ம ஞானம் நமக்கு கை கொடுக்கும். ஆகவே நாம் நாளைய வகுப்புல இந்த சித்திர தீபம்ங்கிற அத்தியாயத்தை தொடங்கலாம். நேரம் கருதி, அத்தியாயத்தினுடைய விரிவை கருதி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.